ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பசு இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அண்ணல் அருணால் நன்னீர். அப்ப இது மூலமா ஒரு பெரிய நீதியும் உணர்த்தப்படுது. என்னன்னா, இந்த உடம்பை அண்ணலுடைய அருளாலே பெற்றிருக்கின்றோம், எனவே இது எனது உடல் என்ற ஒரு செருக்கு நமக்கு கூடாது. நீங்களா எனது உடல் அப்படின்னு எனக்கு ஒரு செருக்கு இருக்கு. அதனாலதான் நான் எப்ப வேணாலும் எந்திரிப்பேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன், எதை வேணாலும் அருந்துவேன், எந்த நியமங்களையும் மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது என்ன, ஏன் உடல் எனக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா தேசிய பெற்ற அடியார்கள் இவர்கள் நான் ஒரு நியமத்தோடு இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்ப என்ன அர்த்தம், இந்த யாக்கை இது பெருமானாலே கொடுக்கப்பட்டது, ஆகவே அவன் எதிர்பார்க்கிற மாதிரி நாம இந்த யாக்கையை பயன்படுத்தணும் என்ற ஒரு தெளிவோடு அடியார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த அரிய நீதி, இந்த உடம்பு வந்து இன்னொருத்தரை பொறுத்து சொல்லலாம், இது ஏன் உடம்புங்களா, இன்னொருத்தரோடு ஒப்பிடும் போது அவரை விட இந்த உடம்பு நமக்கு உரிமை உடையது. ஆனா சிவபெருமானோடு ஒப்பிடும் போது இந்த உடம்பு அவனுடைய உடைமை. ஏன், இந்த உடம்புக்குள்ள நாமே அவனுக்கு அடிமை. ஆகையினாலே அந்த ஒரு பெரிய விழிப்புணர்வை, யாக்கையை அண்ணல் அருளால் நன்னின்னு சொன்னதுனால அந்த விழிப்புணர்வு, நன்னறியில் தான் இந்த யாக்கையை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு நமக்கு உள்ளது பெறப்படுது. மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த கடப்பாடு. அவர்கள் சைவ சமயம்னு வந்தாலும் சரி, எந்த சமயத்தில் வந்தாலும் சரி, இறைவன் ஒருவன் இருப்பதை ஒப்புக்கொண்டார், அவன் தான் இந்த உடம்பை நமக்கு கொடுத்துள்ளாங்க, ஒப்புக்கொண்டார், இந்த உடம்பை நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் என்ற அளவிலே அவர்களுக்கு ஒரு நீதி. நமக்கு இன்னும் கூடுதலான அருமையான நீதி என்னவென்றால், சமயங்களை எல்லாம் பகுத்தறிந்து சமயாதீத சித்தாந்த சைவ நெறி உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளையா மெய்ப்பொருளாகிய சிவபெருமானாலே, அந்த சிவபெருமானே நம்மை ஐந்தொழிற்படுத்தும் பதி, மேன்மேலும் சிவநேயம் வளர்த்து மேலும் பல்வேறு உடம்புகளை பெறாத வண்ணம் வீடு வெற்றியை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு நெறியிலே நம்முடைய யாக்கையை செலுத்த வேண்டும் என்ற நீதி நமக்கு இங்கு கிடைக்கிறது. ஆகவே அண்ணல் அருளால் நன்னி, யாக்கையை அண்ணல் அருளால் பொருந்தி அவை அவராய். என்ன அப்படின்னா, ஏழு வகையா பிறவியை சொல்லுவாங்க, அத ரெண்டு திணைகளுக்குள்ள அடக்குறாங்க பாத்தீங்களா, அதையும் தமிழ் இலக்கணத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அருமையா தமிழ் இலக்கணத்திலேயே சொல்றாங்க, உயர்தின என்மனார் மக்கட்சுட்டே, அகிரின என்மனார் அவரள பிறவே என்று அருமையா சொல்றார் தொல்காப்பியர். ஆகையினாலே மனித பிறவி உயர்தினை, ஏனைய விலங்கு பறவை முதலிய பிறவிகளும் மற்ற சடப்பொருள்களும் அகிரிணைன. இங்க நாம பிறவிகளை மட்டும் எடுத்துப்போம். அகிரிணை பிறவிகள் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், இவையெல்லாம் அவைன்னு சொல்லப்படுது. அவைன்னு சொல்லப்படுது. மனித பிறவிகள்னா அவர்னு சொல்லப்படுது. தேவர் பிறவிகளையும் சேர்த்துக்கலாம். அவர், ஆணுக்கு அவன் பெண்ணுக்கு அவள்னு சுட்டு பேர்கள் இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு பொதுவா அவர்னு இருக்கு. ஆகவே அவை அவராய், உயிர்கள் எப்படி வாழ்கின்றன என்பதை ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டார், அவை அவராய் வாழ்கின்றன. காகமாக பிறவி எடுத்த உயிர், அது தான் காகம் என்று அந்த உடம்பே தான் என்று அது வாழும். நாம அப்படித்தானே பாக்குறோம், இது காகம் அது புறா, இது மான் அது குரங்கு, இது குதிரை இவன் மனிதன் பாக்குறோம். இதெல்லாம் என்னன்னா அவை அவராய் வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்வு. ஆகவே எடுத்த உடம்பே தான் என்று கருதி உயர்தினை பிறவியாகவோ அல்லது அகிரிணை பிறவியாகவோ அந்த உயிர்கள் வாழ்ந்து வருகின்றன. அவை அவராய் அப்படி வாழ்ந்து வருவதன் விளைவு என்ன என்றால், அதனால் அப்படி வாழ்ந்து வருவதால், எடுத்த உடம்பையே தான் என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து வருவதால் அழகில் போகங்கள் அருந்தும். அழகில் அளவில்லாத நிகழ் பெரிய போகங்களை அருந்தும். அளவில்லாத பெரிய பெரிய போகங்களை எல்லாம், அனுபவங்களை எல்லாம் அருந்தும், அனுபவிக்கும். அப்ப இதுல ஒரு உண்மை தெரியுது, என்னன்னா இந்த உலக அனுபவங்களை அனுபவிக்கணும்னா உடம்பே நான் அப்படிங்கிற கருத்து இருந்தாதான் உலக அனுபவத்தை அனுபவிக்க முடியும் இல்லைங்களா. நான் ஆன்மாங்கிற தெளிவு வந்தவர்கள் உலக இன்ப துன்பங்களுக்கு உட்பட மாட்டார்கள் இல்லைங்களா. நான் உடம்புங்கிற கருத்துல உள்ளவர்கள் உலக அனுபவங்களிலே அவர்கள் பந்தப்படுவார்கள். அதனால அவை அவராய் வாழ்வதனால அகரிணையாகவோ உயிரிணையாகவோ அந்தந்த பிறவியே தான் வாழ்வதனால அழகில் நிகழ்போகங்களே அறந்துகின்றது. அளவற்ற பெரிய அனுபவங்களை எல்லாம் பெறுகின்றன. அதுவும் இருவினையின் தன்மைகளுக்கு ஈடாகத்தான் பெறுகின்றன. முதலே சொல்லிட்டார் இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான. அப்ப ரெண்டு சொல்லிட்டார், இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணன் இந்த உடம்பு கிடைத்ததும் இருவினையின் தன்மைக்கு ஈடாகத்தான். இந்த உடம்பை கொண்டு பெறக்கூடிய அனுபவங்களும் இருவினையின் தன்மைகளுக்கு ஈடானவை. எத்தனை எத்தனை அனுபவங்கள் உலகத்தில் இருக்கின்றன, எல்லா அனுபவங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைத்திரவா செய்கின்றன. இதெல்லாம் மற்ற கூட்டங்களை நம்ம கேட்போம், உலகத்துல எத்தனையோ இன்பங்கள் இருக்கின்றன, எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிறது இல்லைன்னு அப்படியே ஒரு ஏக்கத்தோட கேட்போம். இங்க சித்தாந்த சாதனங்கள்லாம் கேட்ட பிறகு அந்த மாதிரி ஏக்கம்லாம் இருக்கட்டும் தெரியாம போயிருது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கணும் என்பதற்காக நாம் இந்த உலகத்துக்கு வரவில்லை. நமக்கு உரிய இன்பம் வேறு, அது சிவ பேரின்பம். அதை நோக்கி முன்னேறக்கூடிய வகையிலே வாழ்வதற்காக தான் இங்க வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு மருந்து கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ நமக்கு ஒரு நோயே முடியல, நமக்கு சத்தான உணவெல்லாம் சாப்பிட முடியல, நமக்குரிய சத்தான உணவை சாப்பிட முடியாம இருக்கிறோம், நோய்க்கு அகப்பட்டு இருக்கிறோம், அந்த நிலையில மருந்து கடைக்கு போறோம்னா அங்க உள்ள அங்க எத்தனையோ மருந்து கழிச்சிருப்பாங்க. மருந்து கடையில ஒன்னு ரெண்டா வச்சிருப்பாங்க. உள்ள எல்லா மருந்துகளையும் நான் சாப்பிட முடியலையே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டோம். அப்படி நினைச்சா அது எவ்வளவு தெளிவில்லாத ஒரு நிலை அப்படிமோ. சின்ன குழந்தைகள் தான் வீட்டுல ஏதாவது மருந்து இனிப்பா இருந்தா எனக்கும் வேணுமோ, அண்ணனுக்கு மருந்துன்னா அது நல்லா இனிப்பா இருக்கு அந்த டானிக் எனக்கும் கொண்டாமா, கசப்பா இருந்தா அவன் கேட்க போறான், அண்ணனே குடிக்க மாட்டான் அந்த அண்ணன் ஊத்திடுறான். ஆகவே ஒரு மருந்து கடையில போய் ஆகா இத்தனை உள்ள எத்தனை மருந்துகளும் எனக்கு இல்லையே, ஒன்னு ஒரு சிலதானே நான் வாங்கி சாப்பிட முடியுது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். ஏன்னா மருந்து கடைக்கு வந்த நோக்கம் நமக்குரிய நோயை தீர்ப்பதற்குரிய மருந்தை மட்டும் சாப்பிட்டு நோய் தீரணும். ஏன்னா நமக்கு சாப்பிடுவதற்குரியது இந்த கடையில் உள்ள மருந்துகள் அல்ல. வீட்டுல அம்மாவால சமைத்து வைக்கப்பட்ட அருமையான உணவு அதுதான் நம்ம சாப்பிடுவதற்குரியது. அதுக்கு தடையே என்ன, என்ன தடையா இருக்கிற நோயை போக்குறதுக்கு என்ன மருந்தோ அதை சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்த மாதிரி உலகத்துல நம்முடைய அந்த மலப்பிணிப்பை போக்குவதற்குரிய அனுபவங்கள் நமக்கு வேணும். இதெல்லாம் வந்து சிவாலயங்கள் இருக்கின்றன, அங்க சென்று வழிபடணும், மூவர் பதிகங்களை ஓதணும், திருவாசகம் ஓதணும், மற்ற திருமுறைகளை சிந்திக்க வேண்டும், சாத்திரங்களை சிந்திக்க வேண்டும். இந்த அனுபவங்களை எல்லாம் நமக்கு இருக்கின்ற ஆயுளுக்குள்ளே தானே நம்ம பெற வேண்டி இருக்கின்றது. அதான் கற்க கசடர கற்பவை சொல்லும் போது கற்பவைங்கும் போது சொன்னார் என்ன அப்படின்னா, அறம்பொருள் இன்பம் வீடு இந்த உறுதி பொருள்களை தரக்கூடிய நூல்கள் அவைதான் கற்பதற்குரியவை, அவற்றை தான் கற்பவைன்னு குறிப்பிட்டார் வள்ளுவர் என்று பரிமேலகர் சொல்வார். ஏன் உறுதி பொருள்களை தரத நூல் மட்டும் கற்கணும், பொழுதுபோக்கு நூல் டைம் பாஸ் நூல்கள்லாம் கற்க கூடாதா? டைம் பாஸுக்கு புத்தகம் தான் அந்த காலம், இப்ப டைம் பாஸுக்கு எத்தனையோ மீடியாக்கள் வந்துவிட்டன, அதுல எல்லாம் கவனம் செலுத்தக்கூடாதா என்றால், அவை சில் வாழ்நாள் பல்வினி சிற்றறிவுடைய உயிர்களுக்கு ஆகாது அப்படின்னு அருமையா சொன்னார் பரிமேலகர். வாழ்நாளோ குறைவு, பிணிகளோ பல, அறிவோ படிப்படியாக விளங்கக்கூடியதா இருக்கிறது. இதுல நாம பொழுதுபோக்கு போக்கு போக்குன்னு போக்கிட்டோம்னா இந்த நூல்களை உறுதி பொருளை தருத நூல்கள் எல்லாம் பார்க்க முடியாம போயிருமே. அதனால கற்பவை கற்க, அதுக்கப்புறம் அது நீ அந்த வழி நிற்க என்று அருமையாக சொல்லிவிட்டார். ஆகவே அழகில்லிகள் போகங்கள் அருந்தும் ஆற்றால் அப்படி அந்த போகங்களை அனுபவிக்கின்ற முறையிலேயே என்ன செய்யுமா, புண்ணியபாவம் புரிந்து என்ன அப்படின்னா மேல்வினையும் செய்யும். போன பிறவியில உள்ள வினைக்கான பலன்களை இப்ப அனுபவிக்குது, அனுபவிக்கும் போதே அந்த அனுபவத்திலேயே என்ன செஞ்சிருந்தான், புண்ணியத்தையோ பாவத்தையோ செஞ்சிரு, புண்ணிய பாவம் புரிந்து நல்வினை தீவினைகளை செய்து போக்குவரவு உடைத்தாய், இரத்தல் பிறத்தல் இவற்றுக்கு உட்பட்டு போக்குவரவு உடைத்தாய். போக்கு என்றால் இறப்பு, வரவுனா பிறப்பு. ஏன்னா அந்த வினைப்பழங்களை அனுபவிக்கும் போது இப்ப எடுத்துள்ள உடம்பை வைத்து சில குறிப்பிட்ட வினைப்பழங்களை தான் அனுபவிக்க முடியும். இன்னும் பல வினைகள் இருக்கின்றன, அந்த வினைகளை அனுபவிப்பதற்கு வேறு உடம்பு தரப்பட வேண்டி உள்ளது. அதனாலதான் ஒரு உடம்பை விட்டு பிரிந்து இன்னொரு உடம்புக்கு போக வேண்டிய நிலைமை. வினைக்கு ஏற்ப உடலும் மாற வேண்டியது இருக்கு, அனுபவம் மாற வேண்டியது இருக்கு, அந்த அனுபவத்துக்கு ஏற்ப உடலும் மாற வேண்டியது இருக்கு. அதனால போக்குவரவு உடைத்தாய் என்று சொன்னார். சரி, போக்குவரவு உடைத்தாய், இறந்து பிறந்து இறந்து பிறந்து, இது ஒரு பெரிய செயல்முறை. ஏன்னா எழுகடல் மணலை அளவிடின் அதிகம், எனதிடர் பிறவி அவதாரம் அருணகிரி பெருமாள் சொல்லியிருக்கார். கடற்கரையில் உள்ள மணலை கூட எண்ணீரலாம், என் பிறவிகளை எண்ண முடியாதுன்னார். இந்த மாதிரி சிவபுராணத்திலையும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு பிறவிகளை அடுக்கி சொல்கின்றார். அதனாலதான் சொன்னேன், இப்படி போக்குவரவு புரிந்து வருவது ஒரு பெரிய செயல்முறை. இப்படி பல பல பிறவிகளை ஆன்மா எடுத்து அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு சிவ வழிபாடே நமக்கு ஒரே கதி, அதுதான் நமக்கு ஒரு நிலைபேற்றை தரக்கூடியது அப்படிங்கிற தெளிவுக்கு வந்து அந்த சிவ வழிபாட்டுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு பிறவிகள்லாம் எவ்வளவு அதிகமா அதுவரை இருந்ததோ அதுக்கு நேர் மாறா பிறவிகள் குறைந்து விடும், மிக மிக குறைந்து விடும். இன்னும் எத்தனையோ பிறவிகளை தருவதற்குரிய வினைகள்லாம் இருக்கலாம், ஆனா சுவாமி அந்த வினைகளை எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிருவார். அவற்றை அவற்றை திருவுள்ளம் செலுத்தாமல் இந்த உயிர் சிவநெறிக்கு வந்து விட்டது, இந்த சிவநெறியில் இந்த உயிர் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்வார். அப்போ மற்ற வினைகள்லாம் எஞ்சி இருக்குதே அதெல்லாம் வச்சிருப்பார். வச்சு இந்த உயிர் சரியை கிரிய யோகம்னு செய்து ஞான நிலைக்கு உயர்ந்த பிறகு அந்த பெருமானே அதுவரை உள்ள இருந்து செலுத்திய அந்த பெருமானே குருவாக எழுந்தொள்ளி வந்து எத்தனையோ பிறவிகளை தருவதற்குரியதா இருந்து வினைகள், அந்த வினைகள் எல்லாம் ஞான தீக்கையினாலே நெருப்பில் இடப்பட்ட விதைகள் போல அதை எப்படி முளைக்காதோ அது மாதிரி அந்த வினைகள் எல்லாம் மேற்கொண்டு பிறவியை தராத படிக்கு அந்த வினைகளை எல்லாம் ஒடுக்கி விடுவார். அதெல்லாம் பின்னால் அந்த நூல்லே அருமையா வர இருக்கின்ற அந்த சாத்திரத்திலே பார்க்க இருக்கின்றோம். ஆக இப்படி போக்குவரவு உடைத்தாக இருக்கின்ற கூடிய அந்த உயிர்கள் அப்படி பல பிறவிகளிலே வாழ்ந்து அனுபவப்பட்டு சிவ பல்வேறு சமயங்களிலே அது அந்த நெறி நடந்து முடிவாக சைவ சமயத்தை அடைந்து சிவநெறி ஒழுகி அதனால என்ன பலனை பெறுகின்றன? புணரும் இருள் மல பாகம் பொருந்தியக்கார். அனாதி கேவலத்திலே இருந்து இந்த ஆன்மா அறிவை பற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த ஆணவ மலம் அப்பந்தான் அது நல்ல அதனுடைய சக்தி பெருமளவு கெட்டு சிவபெருமான் குருவாக வந்து உணர்த்தினா எஞ்சி உள்ள சக்தியும் கெட்டு ஒழியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த ஆணவ மலம் வந்துவிட்டு. சிவபெருமான் குருவாக வந்து உணர்த்தணும்னா இந்த ஆன்மாவுக்கு ஆணவமல சக்தி நிறைய ஒடுங்கி இருக்கணும். எப்பதான் அவர் உணர்த்தது இதை உணர முடியும், அல்லது அது தடை பண்ணும் உணர விடாம. ஏதோ கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் அந்த ஆணவமல சக்தி இருக்கணும். அவர் கூட அருளுகின்ற உபதேசத்துல அந்த சொச்ச சக்தியும் என்ன செஞ்சிடும்? ஒடுங்கி போயிரு. அதுதான் மல பரிபாக நிலை என்று சொல்வார்கள். ஆகவே புணரும் இருள் மலம் பாகம் பொருந்தியக்கார். சேர்ந்துள்ள ஆணவ மலமானது பரிபாகம் பொருந்திய போது, ஆணவ மலத்துக்கு என்ன பரிபாகம் அப்படின்னா ஆணவ மலத்தினுடைய சக்தி கெடுவதற்குரிய அந்த துணை காரணங்கள் எல்லாவற்றோடும் இந்த ஆணவ மல சக்தி சேரணும். அடியாரோடு சேரணும், திருமுறை சாத்திரங்களோடு சேரணும், சிவாலயத்தோடு சேரணும். சேர்ந்த ஆணவமல சக்தி கெடுவதற்குரிய ஒரு மார்க்கத்துக்கு இது போயிட்டுது. போனா அந்த ஆணவமல சக்தி கெட்டு மலபரிபாகம் விளையுது. மலபரிபாகம் ஏற்பட்டு விட்டால் சிவபெருமான் குருநாதராக எழுந்தருளி விடுவார். அதுல அவர் காலந்தாழ்த்தவே மாட்டார். இன்னும் கொஞ்ச பிறவியிலேயே உனக்கு மலபரிபாகம் நடந்திருக்கு, எத்தனை பிறவி கொடுத்த நீ வந்து, எத்தனை பிறவி நீ எடுத்திருக்கிற, அதாவது என்ன கொடுக்க வச்சிருக்கிற, எத்தனை பிறவி கொடுக்க வச்சிருக்கிற, இப்ப உனக்கு மலபரிபாகம் வந்த உடனே நான் மட்டும் விரைந்து எழுந்துள்ளணுமா என்று அவர் கருத மாட்டார். இந்த மலபரிபாகத்தைத்தான் நாம் காத்திருந்தோம் என்று சொல்லி மிக விரைவாக எழுந்தருள்வார். எப்படி மணிவாசக பெருமான் குதிரை வாங்குவதற்காக புறப்படுகின்றார், திருவாதகுரு புராணத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. குதிரை வாங்குவதற்காக புறப்படுகின்றார் சிவபெருமான். அவர் வருவதற்கு முன்பே திருப்பரந்துரையிலே அங்கு கைலாயத்தில் உள்ள பூதகணங்களை எல்லாம் மானிட அடியார்களாக உருக்கொள்ள செய்து தாமும் ஒரு ஞான தேசிகராக திருவடிவம் தாங்கி திருப்பரந்துறையிலே குருந்தமரத்தின் நிலையிலே எழுந்துள்ளிருக்கின்றார். இவர் அங்கு வருவதற்கு முன்பே எழுந்துள்ளிருக்கின்றார். இவருக்காக காத்து காத்தருளி கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட பெரிய நிலை பாருங்கள், எவ்வளவு பெரும் பேர். ஆகவே அவர் முந்தித்தான் வருவாரே ஒழிய மலபரிபாகம் ஏற்பட்டு விட்டால் அவர் பிந்தவே மாட்டார். அதான் மலர்மிசை ஏகுவான்னு எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியத மலர்மிசை ஏகினான், உள்ள தாமரையில எழுந்தொருளி விட்டான் என்றே வள்ளுவபெருமான் இந்த ஒரு விரைவை குறிப்பதற்காக அப்படி எதிர்காலத்தை இறந்த காலத்தில் சொல்வார்கள் பெரியவர்கள். பெரியவர்கள் சொல்றது மட்டும் என்ன, நாமும் தான் இந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. நாமும் நாமளும் ஒரு நண்பரும் ஒரு இடத்துக்கு சாப்பிட்டு கிளம்பணும் இருக்கிறோம். நண்பர் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டாரு, நாம அப்பதான் சாப்பிட போறோம். அவர் கேட்பாரு, என்ன சாப்பிடலையா அப்படிம்பாரு, இதோ சாப்பிட்டுட்டேன் இல்லையா. உண்மை என்ன, சாப்பிட போகிறோம், நமக்கு அது எதிர்கால செயலாகத்தான் இருக்கிறது. ஆனா சொல்றது நினைச்சு சாப்பிட்டேன், இதோ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா விரைவாக சாப்பிட்டு விடுவேன் என்பது கருத்து. அந்த விரைவை குறிப்பதற்காக அப்படி எதிர்காலத்தை இறந்த காலத்தில் சொல்வார். அத மாதிரி மலர் மிசை ஏகினான் என்று இறந்த காலத்துல சொன்னார்னா அப்ப விரைந்து அருள் செய்வான், அதான் விரைகளல் என்று சொன்னால். அது வாசனை பொருந்திய திருவடி என்பது ஒரு பொருள், விரைகளல் விரைந்து அருள் செய்யும் திருவடி என்று பக்குவப்பட்டவர்களை ஆட்கொள்ள விரைகின்ற திருவடி என்றும் சொல்வார்கள். ஆகையினாலே அந்த புணரும் இருள் மலம் பாகம் பொருந்தியக்கால் அருளால், அருளால் என்று சொன்னால் குருவருளால் உள்நிலவும் ஒளியதனால் உள்ளே அறிவு அறிவிலே தோன்றக்கூடிய அந்த சிவஞானத்தாலே, அறிவில சிவஞான உதயம் எப்ப ஏற்படுது, குரு முன்னிலையிலே எழுந்தருளும் போது. நமன சகல ஆன்மாக்கள் மானுடச் சட்டை தாங்கி எழுந்தருள்வார். அப்படி குருவாக சிவபெருமான் எழுந்தருளும் போது ஆன்ம அறிவிலே சிவம் சிவபெருமானுடைய திருவருள் மேலிடுகின்றது. அந்த திருவருளின் துணை கொண்டு அறிவை பிடித்திருக்கின்ற ஆணவமல கட்டினை உயிர் அறுத்திருக்கின்றது. சிவபெருமானின் திருவருள் துணை கொண்டு, தானாக அல்ல. முதலே நான் சொன்னேன் இதுக்கு ஏன் இருள் மலம்னு பேர் வந்தது, கண்ணை காண விடாமல் இருள் தடுப்பது போல நம்முடைய அறிவை அறிய விடாமல் ஆணவமலம் தடுக்கிறது. கண்ணை இருள் தடுக்கிறதே அந்த இருளுடைய ஆற்றலை சிறிதளவாவது கொஞ்சமாவது இந்த கண்ணினால் கொடுக்க முடியுமா? கண்ணை மறைக்கின்ற இருளுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் சிறிதளவாவது இந்த கண்ணினால் கொடுக்க முடியுமா? சிறிதளவு கொடுக்கணும்னாலும் ஒரு தீக்குச்சியை தான் கொடுத்தே ஆகணும். புற ஒளிதான் இருளுடைய ஆதிக்கத்தை ஒடுக்க முடியுமா? ஒழிய கண்ணொழியால முடியாது. அது மாதிரி நம்ம அறிவை பிணித்துள்ள ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை சிறிதளவு கூட நம்மால ஒடுக்க முடியாது. திருவருளின் துணை கொண்டுதான். ஆகவே சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி என்றார். அறுவித்து, நான் தான் சித்தமலத்தை அறுத்துக் கொண்டதாக சொல்லவில்லை. தான் அறுத்துக் கொள்ளக்கூடிய அதனை அறுத்து அதிலிருந்து விடுபடுவதற்கு அவனுடைய திருவருள் உதவியது. ஆகையினாலே உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி பாதம் உற்றிடும் சிவபெருமானுடைய திருவடியை பொருந்திடும் நற்பசு வர்க்கம் நல்ல உயிர் வர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தோ என்று உணர்ந்து உரைப்பர் திருவருள் பெற்று சிவமாகவே விளங்கக்கூடிய ஞானிகள். உயிருடைய வரலாறு முடிஞ்சிட்டு பாத்தீங்களா? அனாதி கேவலத்துல இருள் மலத்துல அழிஞ்சு கிடந்த உயிர்கள் சிவபெருமான் திருவருளாலே உடம்பை பெற்று இருவினையின் தன்மைகளுக்கு ஈடாக பெற்று அந்த இருவினைகளுக்கு ஏற்ப பல போகங்களை அனுபவித்து பிறந்து இறந்து இப்படி பிறவி சூழலிலே வருகின்றன. முடிவிலே சிவநெறி ஒழுகி பக்குவப்பட்டு குருவருளாலே அந்த மலப்பிணிப்பிலிருந்து முற்றிலும் விடுபட்டு சிவபெருமான் திருவடியை அடைந்து அந்த திருவடியிலே அழுந்துகின்றன. ஆக உயிருடைய வரலாறை பார்க்கும்போது அது கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்கின்றன? முதலில் கேவல நிலை, அப்புறம் பிறவி எடுத்து வாழக்கூடிய சகல நிலை, முடிவில் சிவபெருமான் திருவடியிலே அழிந்து கிடக்கின்ற சுத்த நிலை. இந்த மூன்றும் இதுல தொகுப்பாக சொல்லப்பட்டுள்ளன. இப்படி இருள் மலத்தின் அழுந்தி என்று சொன்னதனால கேவல நிலை. யாக்கை அண்ணலருளால் நன்னி, இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணலருளால் நன்னி, அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் சொன்னதனால சகல நிலை. அதுக்கப்புறம் பாதம் உற்றிடும் நற்பசு வர்க்கம் திருவடியை சேரும் சொன்னதனால சுத்த நிலை. மூன்று நிலை இங்க தொகுப்பா சொல்லியிருக்கேன். உயிருடைய வரலாறு சொல்லும்போது இந்த மூணு நிலையும் வந்துடும். இதுல ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால், உயிர்களை எண்ணற்றவைன்னு சொன்னார். உயிர்கள் மூன்று வகையாகவும் இருக்கின்றன அல்லவா? ஒரு மலம் மட்டுமே உடைய விஞ்ஞானகர், ஆணவம் என்ற ஒரு மலம் மட்டும் உடைய விஞ்ஞானகர், ஆணவம் கண்மம் என்று இருமலங்கள் உடைய பிரளயாகலர், அப்புறம் ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்களை உடைய சகலர் இல்லைங்களா? இப்படி மூன்று வகையாக இருக்கின்றன, எண்ணற்றவையா இருக்கின்றன நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த பாடல்ல உள்ள சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, இந்த பாடல் எந்த ஆன்மாக்களை பற்றி குறிப்பிடுகிறது? மூன்று ஆன்மாக்கள், மூன்று வகை ஆன்மாக்களையுமே பொதுவாக சொல்லியிருக்கின்றாரா, அல்லது இரண்டு வகை ஆன்மாக்களை சொல்லியிருக்கிறார், அல்லது ஒரே ஒரு வகை ஆன்மா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், மீண்டும் பாடலிலே ஆசிரியர் திருவாக்கினை நோக்க வேண்டும். இதுல சொல்லப்பட்ட உயிர்களுக்கு எத்தனை மனங்கள் சொல்லப்பட்டுள்ளன? இருள்மலத்தின் அழுந்தி சொன்னதனால ஆணவ மல சார்பு, அது விஞ்ஞானிகளுக்கு கூட உண்டு, ஆனா கண்மமல சார்பு அவர்களுக்கு கிடையாது. ஆனா இங்க கண்மமல சார்பு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. இருவினையின் தன்மைகளுக்குன்னு சொன்னதனால அப்போ இருவினை புரிகின்ற ஆன்மாக்கள் கண்மமலமும் உடையவர்கள் தான். பிரளயாகலரை சொல்லலாமா? அப்போ ஆணவம் கண்மம், அவர்களுக்கும் கண்மம் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு மாயாமலம் கிடையாது. இங்கு மாயாமல பிணிப்பு சொல்லப்பட்டுள்ளதா என்று சொன்னால், யாக்கை நன்னி அவை அவராய் அகிரிணை பிறவியோ, விலங்கு பறவை என்று அகிரிணை பிறவியோ அல்லது மனிதர் தேவரின் உயர்தனை பிறவியோ எடுத்து அந்த உடம்பே தானாக கருதி வாழ்கிறது, அவை அவராக வாழ்கின்றன உயிர்கள். இப்ப உடம்பை தான் என்று மயங்குவது காரணம் அது மாயாமலம் செய்கின்ற அந்த மயக்கம் தானே அது, இல்லைங்களா? பின்னால தத்துவங்களை பத்தி சொல்லும் போது இந்த விஷயம் சொல்ல வருது, சொல்ல போறாங்க ஆசிரியர் அங்க பார்க்க போறோம். அந்த அவிச்சைன்னு சொல்லுவாங்க, அவித்தை என்னன்னா உடம்பை தான் உயிர்னு உள்ளபடி நினைக்காம எடுத்துள்ள உடம்பையே தான் நினைப்பது, இந்த உடம்பே தான் வாழ்வது. அப்படி அவை அவராய் வாழ்கின்றன என்பதனால மாயாமல பிணிப்பு இருப்பதும் அங்க பெறப்படுகிறது. ஆகவே மும்மலம் கொண்ட சகலான்மாக்கள் தான் இங்கே பேசப்படுகின்றன. இருள்மலத்தின் அழுந்தீங்கனால ஆணவ பிணிப்பும், இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான சொன்னதனால கண்மமல பிணிப்பும், அவை அவராயின்னு சொன்னதனால மாயாமல பிணிப்பு. ஆகவே மூன்று மனங்களை கொண்ட சகலான்மாக்களை பத்தி தான் இங்க சொல்றார், இல்லைங்களா? சகலான்மாக்களை சொல்ற பாடலையே எப்படி தொடங்கினார்? என்னறிதாய்னு தொடங்கியிருக்காரு, அதுக்காக சொல்ல வரேன். அப்ப சகலான்மாக்கள் மட்டும் வைத்துக் கொண்டு பார்த்தால் கூட அந்த சகலான்மாக்களே எண்ணற்றவையாக இருக்கின்றன என்பது ஒரு சிறப்பு செய்தியாக இந்த பாடலில் நமக்கு கிடைக்கின்றது, இல்லைங்களா? ஆக இப்படியெல்லாம் நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும் போது பல உண்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. மேலும் உயிரினுடைய ஒரு இயல்பும் இங்க பெறப்படுது பாருங்க. சார்ந்த பொருளிலே அது அதுவாக அழுந்தி கிடப்பதுதான் உயிரின் இயல்பு. கேவலத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்? இருள்மலத்தின் அழுந்தினார். கேவல நிலையில இருள்மலத்தில் அழுந்தி கிடந்தன. சகல நிலை சொல்லும்போது எடுத்துள்ள உடம்புலேயே அழுந்தி கிடக்கின்றன, அதான் அவை அவராயினார். அகிரிணை உடம்புனா அந்த அகிரிணை உடம்பாவே அவையாகவே கிடக்கின்றன. உயர்தனை உடம்புனா அவர்னு சொல்லக்கூடிய உடம்பு அது, அவராகவே கிடக்கின்றன, அவை அவராய் எடுத்துள்ள உடம்பிலே அழுந்து கிடக்கின்றன. அதுபோல முத்தி நிலையிலே சிவபெருமான் திருவடியிலே அழுந்து கிடக்கின்றன. ஒரு பொருளை சார்ந்து சார்ந்த பொருளிலே வியாபியமாய் அடங்கி அந்த பொருளின் மயமாகவே சார்ந்ததன் வண்ணமாகவே விளங்குவதுதான் உயிரின் இயல்பு என்பதும் இந்த செய்திகளையும் அங்க அழகா வந்து சொல்லியிருக்கின்றார். உயிரின் வரலாறு சொல்லும் போது அந்த இயல்புகளும் பெறப்படுது பாருங்க. பின்னால் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து விளக்கி சொல்ல போகின்றார். இருந்தாலும் இதிலேயே அடங்கி இருக்கின்ற ஒரு பாங்கினை நம்ம பார்க்கின்றோம். ஆக மிக அருமையாக எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும்படியான ஒரு வரலாறை எழுதிவிட்டார் நம்முடைய ஆசிரியர். நான்கே அடிகளிலே என் சீர் விருத்தம், ஒரு அடிக்கு எட்டு சீர்கள், எட்டு சீர்களையும் ஒரே நீட்டுக்கு எழுத முடியாததுனால கொஞ்சம் மடிச்சு எழுதியிருக்கிறாங்க, இல்லைங்களா? மற்றபடி ஒரு அடிக்கு எட்டு சீர்கள்னு வச்சு பார்க்கும்போது நான்கு அடிகள் தான். நான்கு அடிகள்ல எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும்படியான ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்லிவிட்டார். அப்ப நாம பாக்குறது எவ்வளவு பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம், மனிதர்களே பல பிரிவினைகள் பார்க்கிறோம். அது மாடுன்றதும், இது ஆடுன்றதும், குரங்குன்றதும், அது செடி கொடி புல் பூண்டு நுண்ணுயிர்கள்ன்றதும், ஆனா அவை எல்லாமே உயிர்கள். எல்லா உயிர்களுக்கும் பொதுவான வரலாறு சொல்ல முடியுமான எப்படி சொல்லிட்டார் பாருங்க. சில உயிர்கள் மனித பிரிவில் இருக்கின்றன, அதுல பெரிய பெரிய பதவிகள் இருக்கின்றன, அவற்றின் வாழ்க்கை முறையே ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னும் சில உயிர்கள் மனித பிறவி எடுத்தாலும் வாழ்க்கையில உயரல, எங்களை தாழ்ந்த நிலையில இருக்கின்றார்கள். இன்னும் சில உயிர்கள் மனித பிறவிக்கே வரல, விலங்குகளாகவோ பறவைகளாகவோ புல்லாகவோ பூண்டா கூடாகவோ கிடந்து அந்த எடுத்த பிறவிக்கு ஏற்ப ஓரறிவு ஈரறிவு முதல் அஞ்சறிவு வரைதான் அவற்றுக்கு விளக்கம், மன உணர்வு இல்லை. இப்படிலாம் இருக்கின்றார்கள் பல உயிர்கள். ஆனா எல்லா உயிர்களும் என்னதான் செய்கின்றன என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த உயிர்கள் எல்லாம் ஆகாயமானத்தில் பறக்கின்றன, அங்கு போய் பெரிய பெரிய மாநாடுகள் எல்லாம் கலந்து கொள்கின்றன. இந்த உயிர்கள்லாம் சும்மா ரோட்டோரமா தான் நின்றுட்டு இருக்கு, அப்படின்லாம் நம்ம பாகுபடுத்தி பாக்குறோம். ஆனா ஆசிரியர் சொல்லிட்டாரு, எல்லா உயிர்களையும் என்ன செய்கின்றன என்று சொன்னால், இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான உடம்பை அண்ணலுடைய அருளாலே பெற்றுள்ளன. பெற்று என்ன செய்கின்றன? இருவினைக்கின் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. நாம வேறுபடுத்தி பார்க்கிறோம், ஆனா ஆசிரியர் ஒருமையான ஒரு நோக்கிலே பார்க்கின்றார், வினைப்பலன்களை அனுபவிக்கின்றார்கள். பெரிய இந்திரனா இருந்தான், அற்பமான குரங்கா இருந்தான், அந்த ரெண்டு உயிர்களுமே இதைத்தான் செய்கின்றன, தத்தம் வினைக்குரிய பலன்களை அனுபவிக்கின்றன. அதனால அவற்றுக்கு மேலும் வினைகள் சேரும், மேலும் பிறவிகளுக்குள் செல்ல இருக்கின்றன. அவ்வளவுதான் என்று மிகப்பெரிய பொதுமையான நோக்கு. கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன பெட்டி கடை ரொம்ப சிறுசா தெரியும், பெரிய அடுக்குமாடி கட்டணும், ஏ அப்பா அப்படி நிமிர்ந்து பார்ப்போம் இல்லைங்களா. ஆனா இதுவே வந்து பெரிய ஒரு கலங்கரை விளக்கத்துக்கு மேல நின்று பார்க்கும்போது, லைட் ஹவுஸ் மேல நின்று பார்க்கும்போது இல்லைங்களா, அவர்களுக்கு ஏதாவது கோரிக்கை ஆற்றாமைன்னா இப்ப பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடத்து மேல ஏறிடுறாங்க மலமலன்னு, அப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம். அது மேல ஏறி நின்று நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ஆகாய விமானத்துல ஒரு கொஞ்சம், அதுவும் ரொம்ப உயரமா போயிட்டா ஒண்ணுமே தெரியாது, ஓரளவு அந்த ஆகாய விமானம் உயரமா போகும்போது கீழே பார்த்தோம்னா அப்பவே வந்து எல்லாமே சின்ன பொருளா தான் தெரியும், இவற்றுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு தெரியாது. அதே மாதிரி சிவபெருமானுடைய திருவடி சார்பை பெற்று விட்டவர்கள், மிக மேலான நிலையில் நிலையிலே இருப்பவர்கள் நம்முடைய நூலாசிரியர் உமாதிசிவம். ஆகவே அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. என்னவென்றால், எல்லா உயிர்களும் வினைகளை செய்து அதற்கு ஏற்ற உடம்பை பெற்று அதற்கேற்ற பலன்களை அனுபவிக்கின்றன, அவ்வளவுதான் என்று ஒரே நோக்கிலே முடித்திருக்கின்ற ஒரு பாங்கினை பார்க்க வேண்டும். ஆகையினால நமக்கு அது இல்லையே இது இல்லையே என்ற ஒரு ஏக்கத்திற்கான அவசியமே இல்லை என்பதுதான் இந்த பாடல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மெசேஜ் அதுதான். ஏன்னா எதுனாலும் அது வினைப்பலனா தான் இருக்க முடியும், அது நமக்கு முடிந்த பேராக இருக்க முடியாது, நிலை பேராக இருக்க முடியாது. எல்லா வினைப்பலன்களும் கொஞ்ச காலத்துக்கு தான். ஆக நமக்கு தேவை நிலை பேறு, அதற்குரியது சிவ வழிபாடு, திருமுறை சிந்தனை, சாத்திர சிந்தனை. அதை சுவாமி நமக்கு இடையறாது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த பிறவிகள் எல்லாம் தலையிட்டதே கிடையாது ஞானிகள். காரைக்கிழமையார் வேண்டுறார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேன், நான் பிறவாமை வேண்டும்னு கேட்கிற சுவாமி, ஆனா உனக்கு பாருமா இந்த மாதிரி ஒரு வினை இருக்குதே, அதுக்கு நீ பிறந்தாகணுமேனு சொன்னீங்கன்னா, அதெல்லாம் இல்ல எனக்கு பிறவாமை தான் வேண்டும் அப்படின்னு அங்க அவர்கள் பிடிவாதம் காட்டவில்லை பாருங்க. மீண்டும் பிறப்புண்டா அந்த பிறப்பை கொடுத்துரு, ஆனா அந்த பிறப்புல என்னைக்கும் உன்னை மறவாமல் இருக்கும்படியா என்ன வச்சிரு, மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு தந்தா என்றால் உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும் தான் கேட்காங்க ஒழிய, மீண்டும் பிறப்பு தந்தேனா அந்த பிறப்பு இந்த மாதிரியான ஒரு பிறப்பா இருக்கணும் என்ற ஒரு நிபந்தனையும் சொல்லல. ஏன்னா கேவல நிலையில் இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும், பிறவி வேணும்னு கேட்க கூட தெரியாது, ஏன்னா பிறவின்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட எனக்கு நீயாக வந்து தானே வந்து எம்மை தலையடித்து ஆட்கொண்டு சொன்ன மாதிரி நீயே வந்து பிறவி கொடுத்த, அப்ப அடுத்த பிறவி எந்த பிறவி கொடுத்தா அது என்னுடைய நலத்துக்கு உகந்ததுன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா ஏன் நான் இத்தனை பிறவி எடுத்திருக்க போறேன்? ஆகவே எது உகந்த பிறவின்னு உனக்கு தெரியும். என்னுடைய உளப்பூர்வமான விருப்பம் பிறவாமைதான், ஆனா ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால பிறப்பு உண்டு சொன்னால் அது இன்னும் பிறப்பா இருக்கணும் கூட சொல்லல. ஏன்னா அந்த சூழதேகம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல, ஏற்கனவே அதை களைந்து விட்டு பேவிடி வந்தாங்கதானே வந்து இந்த பிரார்த்தனையே செய்யறாங்க. ஆகவே பிறப்பு என்பது சூழதேகத்தை வச்சுதானே, அந்த சூழதேகத்தை உதறி தள்ளியவர்கள் அல்லவா. செடியார் ஆக்கை திறம் அறவீசி சிவபுர நகர்புக்கு அப்படியே பொருந்து இந்த திருவாசகம் காரைக்கிழமையாருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்துல இந்த இடத்துல அப்படியே பொருந்து. செடியார் ஆக்கை திறம் அறவீசி சிவபுர நகர்புக்குங்க மாதிரி அந்த வடிவை மானுட சூழ வடிவை உதறி சிவகண பேய் வடிவு. நம்ம பேய் வடிவுனா அது துஷ்ட பேய், அது வேற. சீக்கே செய்ய அங்க தெளிவா எழுதுறாங்க, இவருடைய திருவடிவத்தை கண்டு பக்குவம் இல்லாதவர்கள் அஞ்சு ஓடினார்களாம். யார் என்ன நினைச்சானா ஈசனாருக்கு தெரிஞ்சா போதும்னா யார் என்ன அவர்கள் இருந்தார்களாம். ஏன்னா அப்போ துஷ்ட பேய்கள் அவை கண்ணுக்கே புலனாகாது. ஒரு உடம்புல ஏறினாதான் நமக்கு அந்த செயல்பாட்டை வச்சுதான் ஊகித்துக் கொள்ள முடியுமோ ஒழிய துஷ்டபேய்கள் கண்ணுக்கு புலனாகாது. சிவகணங்கள் ஆகையினாலே சிவகணத்து பேய் வடிவம். ஆகையினாலே அங்கே அவர்கள் அடுத்த பிறவி உண்டு என்றால் அது இன்ன பிறவின்னு சொல்லி அவர்கள் கேட்கல. ஏன்னா அந்த பிறவியோ அதில் உள்ள போகமோ அவர்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. அது பொருட்டா இருந்தா முதல்ல பிறவாமை வேண்டும் கேட்டிருப்பாங்களா? ஆகவே யார் ஒருத்தர் வந்து எனக்கு அந்த பிறவி வேணும் இந்த பிறவி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து பிறவாமையை அவர்கள் லட்சியமாக கொள்ளவில்லை சொல்லிவிடலாம். ஆக பிறவாமை லட்சியமாக கொண்டவன் பிறவி வேணும்னு நினைச்சா என்ன எப்படி கேட்பான்னா, உன்னை மறக்காத பிறவியா ஒரு பிறவியை கொடுப்பான். அது புழுவா இருந்துக்கூடிய பிறவியா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார் அப்பர் பெருமான். எல்லா நாயன்மார்களும் ஒத்த சிந்தனை தான். புழுவாய் பிறக்கினும் எனக்கு தாங்க முடியல, என்ன புழுவாய் பிறக்கணுமா? நான் மனிதனா பிறந்ததால் அல்லவா நீ நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறேன், மெத்தையில படுத்திருக்கிறேன், எத்தனையோ போகங்களை அனுபவிக்கிறேன். புழுவா பிறந்தா எங்கேயோ சேர் சகதியிலா கிடக்கணும், புழுதியிலா பிறக்கணும், அது ஒரு பிறவியா அப்படின்னு நினைக்க. ஆனா நீ எதுல உட்காந்து என்ன அனுபவிச்சு என்னப்பா சிவபெருமான் நினைக்கியா? ஆனா புழுவா பிறந்தானும் சிவபெருமான் நினைக்கக்கூடிய பேர் கிடைச்சா அதுதான்ப்பா பெரிய பிறவிங்கிறார் அப்பர் பெருமான். இப்ப அடரா நாம எங்கேயோல்லாம் இருக்கிறோம், ஞானிகளுடைய நிலை என்ன என்று பெரிய ஒரு சிந்தனை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்பர் பெருமான். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று சொன்னார். ஆகையினாலே ஏன்னா இந்த எல்லா பிறவியும் வினைப்பழங்கள் தான். ஆகையினாலே அவற்றை பெரிதாக நினைக்காமல் அந்த வினையிலிருந்து விடுபடுவதற்குரிய மார்க்கத்திலே சென்று அந்த சிவபெருமான் திருவடி பேரை பெற வேண்டும். அதுதான் மேலான பிறவி, அதுதான் ஒரு மேலான கதி என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த பசு இலக்கண சிந்தனையை நம்ம பாட்டுக்கு பொருளும் பார்த்தோம், அதன் மூலம் பெறக்கூடிய நீதிகளையும் கருத்துகளையும் சேர்த்து பார்த்திருக்கின்றோம். ஏன்னா பாடல்கள்லாம் நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். ஆகவே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாழ்வியல் கருத்துக்களையும் நாம பார்க்கின்றோம்.